அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நாம வந்து சாந்தோக்கிய உபனிஷதம் வகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல பிரஜாபதி வித்யா அப்படிங்கிற ஒரு முக்கியமான வித்தைய பார்த்தோம். அதுல வந்து இந்திரன், விரோச்சனன் என்ற இரண்டு மாணவர்கள் வந்து நான்முக பிரம்மாவாகிய பிரஜாபதி இடத்துல படிக்க வராங்க. அப்படி வந்தவங்க வந்து ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறாங்க. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. இந்த கண்ணில் தெரிகின்றது எதுவோ அதுதான் ஆன்மா அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணுக்குள்ளே தெரிகிறதா சிலர் கற்பனை பண்ணிக்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த பாடத்திட்டத்தை படிச்சுட்டு அறகுறை அறிவு இருக்குது இல்லை, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்ணுக்குள்ளே கடவுள் இருக்காருங்கிற மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு, இப்போவும் இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படின்னா, கண்ணுக்குள்ளேயே பார்க்கலாம், கண்ணுக்குள்ளேயே ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஏதோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கூட்டமே இருக்குங்க. கண்மணிக்குள்ள கடவுள் இருக்கார் அப்படின்ட்டு அதை சொல்லி கொடுக்குறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம். அதுக்கு நிறைய சிஷ்யர்கள், அதுக்கு வந்து ஏகப்பட்ட பாடத்திட்டங்கள்லாம் வச்சு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே போயிட்டு இருக்கு. அப்போ இது மாதிரி அதாவது சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுல பாருங்களேன், கண்ணில் தெரிகின்ற எதுவோ அது ஆன்மா அப்படின்னு சொன்னால், அங்கே ரெண்டு விதமான புரிதல் இருக்குல்ல. கண்ணில் தெரிகின்றது எதுவோ அது ஆன்மா அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் கண்ணில் பார்க்குற பொருள் என்ன, எதிரில் என்ன வேணால் பாருங்களேன், டிவி பாருங்கள், மொபைல் ஃபோன் பாருங்கள், அப்போ கண்ணில் தெரிகின்றதெல்லாம் ஆன்மா ஆகிடுது. அப்போ மொபைல் ஃபோன் ஆன்மா, டிவி ஆன்மா, எதிரில் இருக்கிறவர் ஆன்மா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கலாம் இல்லையா. ஏன்னா கண்ணில் தெரிகின்றது இதெல்லாம் ஆன்மான்னு சொல்லிட்டார் பிரம்மதேவர். அப்போ ஒரு கேட்டகரி என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி கண்ணுக்கு எதிரில் தெரிகிறதெல்லாம் ஆன்மா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருதா. இன்னொரு கேட்டகரி என்ன தெரியுதுன்னா, கண்ணில் தெரிகின்றது ஆன்மான்னு சொல்லிட்டாரு, அப்போ கண்ணில் என்ன தெரியுது அப்படின்னு கண்ணாடியில் போய் பார்க்குது, அப்போ கண்ணில் கருமணி தெரியுது, அப்போ கருமணி தான் ஆன்மா அப்படின்னு ஒரு கூட்டம். அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் தாறுமாறான மக்கள், தாறுமாறான மனோபாவம் கொண்ட மனிதர்கள் நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஆன்மீகம்னா என்னன்னே தெரியல, அப்படி ஒரு கூட்டம் அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டு போகுது. விதவிதமான பயிற்சி முறைகள், விதவிதமான விவகாரங்களில் ஈடுபடுகின்ற மனிதர்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு தான் போன டைம் ஒரு கதை சொன்னேன். அதாவது நான் வேறு, கடவுள் வேறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த பாடமும் படிக்க வேண்டியதே கிடையாது. நீங்கள் எந்த பாடமும் படிக்க வேண்டாம். நான் வேறு, ஆன்மா வேறு, நான் வேறு, கடவுள் வேறு அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எந்த படமும் படிக்க வேண்டாம். ஏன்னா அதை வந்து போன டைம் அந்த சாமிஜி என்ன பண்ணார், சவரம் பண்ணுறவங்கிட்ட போய் கேட்குறாரு. சவரம் பண்ணுறவனே, நீங்கள் தாங்க எனக்கு கடவுள் மாதிரி வந்து எனக்கு சவரம் பண்ணி விட்டீங்க, நீங்கள் தாங்க கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சவர தொழிலாளி என்ன சொல்கிறான், என்னங்க சாமி என்ன போய் கடவுள்னு சொல்கிறீங்க, கடவுள் வேறு நான் வேறங்க சாமி அப்படின்னு அந்த சவர தொழிலாளி அந்த சாமிஜி கிட்ட சொல்கிறான். அப்போ சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அந்த சிஷியன்கிட்ட, ஏன்பா நான் வேறு கடவுள் வேறுன்னு சொல்கிறது ஒரு சவர தொழிலாளிக்கு கூட தெரிஞ்சிருக்கேன், அவன் ஒன்றும் பெருசாக எதையும் படிக்கவே இல்லையே, அவனுக்கு கல்வியறிவே கிடையாது, அவன் வெறும் சவரம் முடி சிறக்கிற வேலை, வேற ஏதாவது பயங்கரமான படிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, வெறும் சிறக்கிற வேலை, சேவ் பண்ணுற வேலை, சவரம் பண்ணுற வேலை, அவனுக்கு தெரியுது நான் வேறு கடவுள் வேறு அப்படிங்கிறது. இதை படிக்கிறதுக்கு நீ 12 வருஷம் போய் ஒரு குருகுலத்தில் வேற படிச்சுட்டு வந்தியா, அப்போ நீ முட்டாளா நான் முட்டாளா அப்படின்னு அந்த குரு கேட்டாருன்ட்டு நான் கடந்த முறை ஒரு பாடம் உங்களுக்கு கதை சொன்னேன். அப்போ இங்கே நம்ம இதுதான் புரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் வேறு கடவுள் வேறு, நான் வேறு ஆன்மா வேறு, நான் வேறு இறைவன் வேறு அப்படின்னு என்ன வேணால் நீங்கள் புரிஞ்சுக்கிங்களேன். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எங்கேயும் போய் படிக்க வேண்டாம், எந்த பயிற்சியும் செய்ய வேண்டியதில்லை, அது எல்லாருக்கும் தெரியும், அது எவன் கேட்டாலும் சொல்லுவான், அதுக்கெல்லாம் படிக்க வேண்டியதே கிடையாது. ஆனால் நானும் கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா படிக்கணும், அதுக்கு தான் குருகுல வாழ்க்கை தேவைப்படுது, அதை தான் சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இங்கே சாஸ்திரம் உபதேசிக்கிற விஷயமே என்ன, தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உயரிய மகாவாக்கிய உபதேசத்தை இங்கே சாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னா நீயும் கடவுளும் ஒன்றே, தத்துவம் அசி, நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நீங்க படிக்கணும், அதுக்கு தான் 12 ஆண்டுகள் தேவைப்படுதுன்ட்டு குருகுல வாழ்க்கை வச்சிருக்காங்க இங்க நம்முடைய பூமியில. இப்போ இங்கே தேவலோகத்தில் தான் நம்ம சொன்னோம் இல்லையா, பிரம்மாஜி வந்து இப்போ ரெண்டு பேர் கிளாஸ் எடுக்கிறாருன்ட்டு பார்க்குறோம். அப்போ வந்து 32 ஆண்டுகள் ரெண்டு பேருமே அங்கே போய் ஆன்மானா என்னன்னு காட்டி கொடுங்கன்னு சொல்லி 32 ஆண்டுகள் காத்திருந்த பிறகு கண்ணில் தெரிவது தான் ஆன்மான்னு சொல்லிட்டாரா? அப்போ உடனே இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, கண்ணில் தெரிகிறது இந்த உடம்பு தெரியுது, எதிரில் இருக்கிற ஆள் தெரிகிறான், அப்போ இந்த உடம்பு தான் ஆன்மா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணவன் விரோச்சனன். ஆனால் இங்கே இந்திரன் என்ன பண்ணிட்டான், அது எப்படி கண்ணில் தெரிகிறது அப்படியேவா இருக்கும், அழியும் இல்லையா, மாற்றத்துக்கு உட்படும் இல்லையா, அப்போ எனக்கு அதில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இந்திரன் என்ன பண்ணுறான், திரும்பி வரான் தன்னுடைய குருநாதராகிய நான்முக பிரம்மாஜியிடம் திரும்பி வந்து சமித்துடன் பிரஜாபதியிடம் திரும்பி வந்தான். அவனை கண்ட பிரஜாபதி அவனிடத்திலே, இந்திரா திருப்தியுற்ற மனத்தினனாய் விரோச்சனனுடன் நீ உன் இருப்பிடத்திற்கு திரும்பினாயே, இப்போது எதை விரும்பி மீண்டும் திரும்பி வந்துள்ளாய் என்று கேட்டார். அதற்கு இந்திரன், இந்த உடம்பை நன்றாக அலங்கரித்தால் ஆன்மாவை அலங்கரித்ததாகிறது, உடம்புக்கு நல்ல உடை அணிந்தால் ஆன்மாவுக்கு நல்ல உடை அணிவித்ததாகிறது, உடம்பை பகட்டாக வைத்துக் கொண்டால் ஆன்மாவையும் பகட்டாக வைத்ததாகிறது, அப்படியானால் உடம்பு பார்வையற்றதாகுமானால் ஆன்மாவும் பார்வையற்றதாகுமே, உடம்பு ஊனமுற்றதாக மாறினால் ஆன்மாவும் ஊனமுற்றதாகுமே, அப்போ உடம்பு காயப்பட்டால் ஆன்மாவும் காயப்படுமே, உடம்பு அழிந்தால் ஆன்மாவும் அழிந்து விடுமே, இத்தகைய கருத்தில் நான் எந்த சிறப்பையும் காணவில்லை அப்படின்னு அவன் பதில் கொடுத்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ இவன் புரிஞ்சுக்கிறான், யாரு, இந்திரன் புரிஞ்சுக்கிறான், இந்த உடம்பு அழியக்கூடிய உடம்பு, இது மாறுதலுக்கு உட்படுகின்ற உடம்பு, இது ஆன்மாவாக இருக்க முடியாது, அதனால் இதை போய் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் வந்து பிரம்மாஜி இடத்துல கேட்ட உடனே பிரம்மாஜி என்ன சொல்கிறாரு, இந்திரனின் நிலைமையை புரிந்து கொண்ட பிரஜாபதி அவனிடத்திலே, இந்திரா நீ கூறியது சரிதான், நீ ஆன்மாவை பற்றி சரியாக அறியவில்லை, எனவே மீண்டும் உனக்கு நான் அதனை விளக்குகின்றேன், ஆனால் நீ இன்னும் 32 வருடங்கள் இங்கே தங்க வேண்டும் என்றார். அப்போ இங்கே வந்து 32 வருடங்கள் இங்கே தங்க வேண்டும் என்றார் என்று நாம் இங்கே பிரஜாபதி சொல்லும்போது, இப்போ நான் எதுக்கு இந்த 32 வருஷம் தங்கணும்னு சொன்னாருங்கிறது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். பிரம்மாஜி என்ன சொல்கிறார், 32 வருஷங்கள் படிக்கணுங்கிறாரு, ஏற்கனவே 32 வருஷம் அங்கே தங்கியிருந்தானுங்க, அப்பயும் ஆன்மாவை கண்டுபிடிக்க முடியல, இன்னும் ஒரு 32 வருஷம் நீ தங்கியிருந்தீங்கன்னா தான் ஆன்மா பற்றியே சொல்ல முடியுங்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, எப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண விஷயத்தை நோக்கி நம்ம முன்னேற வேண்டியிருக்கு, அப்போ அதுக்கு எவ்வளோ பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்ம இடத்துல இருக்க வேண்டியிருக்கு, அதுக்கு தான் சாதன சதுஷ்டயம் தேவைப்படுது, அது மூடர்களுக்கோ முட்டாள்களுக்கோ கொடுக்க முடியாது, அது புத்திசாலிகளுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடியது அப்படின்னு நீங்கள் சாஸ்திரம் வந்து ரொம்ப ஆழமாக புரிய வச்சு அது புரிந்து கொள்ளுகின்ற தகுதியானவர்களுக்கு தான் இது புரியவும் செய்யும் அப்படிங்கிற முறையில் இங்கே இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை தான் நாம் இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக புரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு உயரிய உண்மையை தெரிஞ்சுக்கணும், தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை கேட்ட உடனே நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் என்று குருநாதர் சொன்ன உடனே எப்படி நான் அதுவாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி அந்த கேள்விக்கான பதிலை தேடி அதில் ஒரு தெளிவை அடைகின்ற வரைக்கும் நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம், அதில் நம்ம ஓயக்கூடாது அப்படின்னு தான் இங்கே சாஸ்திரம் வந்து ரொம்ப அருமையாக புரிய வைக்குது. அப்போ இங்கே இந்த பிரஜாபதி வித்தை வந்து அப்படி தான் பேசுது, இங்கே எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக 5 கோஷங்களை வந்து அழகாக விளக்குறாங்க மகான்கள். அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், அன்னமய கோஷங்கிற இந்த பௌதீக உடலில் தான் நான் என்று அபிமானிக்கின்ற ஒரு தன்மையில் நம்ம அந்த உயர் பரிமாண அறிவாக பிரகாசிக்க மாட்டேங்கிறோம். அப்போ இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து போகணும் இல்லையா, அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம கடந்து போகிறதுக்கான ஒரு பக்குவம் ஒரு தகுதி இதையெல்லாம் உடனே வந்துடாது, அது தொடர்ந்து நம்ம இந்த பாடத்திட்டங்களில் பயணம் பண்ண தான் மனது வந்து அப்படியே புரிதல் வந்து தான் நம்மளை வந்து அப்டேட் பண்ணி லிஃப்ட் பண்ணி நம்முடைய ரியாலிட்டியை நம்முடைய சோர்ஸை நமக்கு அனுபவமாக்க வைக்கும். அப்போ அந்த நிலையில தான் நாம் பிரகாசிப்போம், அப்போ நமக்கு எதுவும் தேவைப்படாது, அது வரைக்கும் நம்ம எல்லாமே படிச்சுக்கிட்டே இருக்கணும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்முடைய இலக்கை அடைகிற வரைக்கும் ஓயக்கூடாது அப்படி தான் இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அதுக்கு சில ஆண்டுகள் தேவைப்படலாம், அவரவர்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி சிலருக்கு பல ஆண்டுகள் தேவைப்படலாம், இப்படி தான் இங்கே சாஸ்திரம் வந்து நம்மளை வழி நடத்திட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அடுத்தது இந்த பிரஜாபதி வித்யாவில் நம்ம ஏற்கனவே 9 பகுதிகள் பார்த்து முடிச்சிருக்கோம், இப்போ 10வது பகுதி என்ன பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழியக்கூடிய பௌதீக உடலாகிய தூள உடம்பை ஆன்மாக கொண்டால் தூள உடம்பில் நேர்கின்ற குறைபாடுகள் ஆன்மாவிற்கும் நேருவதாக மாறிவிடும், ஆகவே இது ஒரு சிறப்பான கருத்து அல்ல என்ற முடிவு செய்தான் இந்திரன். எனவே அவன் மீண்டும் பிரஜாபதியிடம் திரும்பி வந்தான். அவன் ஆன்ம ஞானத்தின் அடுத்த படியை புரிந்து கொள்ள தயாராக இருப்பதை உணர்ந்து கொண்ட பிரஜாபதி அவனிடம் மேலும் விளக்கமளித்தார் என்று நாம் இங்கே பார்க்குறோம். இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்முடைய பௌதீக உடல்ல விழிப்பு நிலையில இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆன்மாவா ஆகாது. அடுத்தது கனவு நிலை பற்றி இங்க பேசப்படுது. விழிப்பு நிலைக்கு அடுத்ததாக கனவு நிலை என்று ஒன்று மனிதனுக்கு உண்டு. விழிப்பு நிலையை அனுபவிப்பது இந்த தூள உடம்பு, இந்த பௌதீக உடம்பு, அதாவது பருவுடல் பெற்ற மனிதன். இப்போ வேதாந்த தத்துவம் இதனை பற்றி உபதேசிக்கும் போது அதை விஸ்வன் என்று அழைக்கிறது. அப்ப இந்த பௌதீக உடம்பு, இந்த பரு உடல், இதை பற்றி வந்து வேதாந்த சாஸ்திரம் பேசும்போது அதுக்கு விஸ்வன் அப்படின்னு ஒரு பெயர்ல அழைக்கின்றது. அப்ப இந்த உடம்பு கனவில் செயல்படுவதில்லை. கனவில் நாம் காண்பது வேறு ஒரு உடம்பு. அப்ப அதை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கனவுல இருக்கிற உடம்புக்கு பேர் வந்து தைஜசன்னு பேர். சாஸ்திரம் வந்து விஸ்வன் தைஜசன் அப்படின்ற பெயர்கள் அனுப்புவோம். இது வந்து வேதாந்த சாஸ்திரங்கள் படித்தவங்களுக்கு நல்லாவே புரியும். வேதாந்த சாஸ்திரங்களை படிக்காம இங்க பயணம் பண்றவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எளிமையான தமிழில் எளிமையாக தான் புரிய வைக்கிறோம். அதனால் நிதானமாக கேட்டிங்கன்னா எல்லாமே புரிஞ்சிக்க முடியும். பொறுமை தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே வந்து தைஜசன் அப்படிங்கிற ஒரு நிலையில் கனவு உடல் இருக்குது. இங்கே விஸ்வன் அப்படிங்கிற நிலையில் இங்கே பௌதீக உடல் விழிப்பு நிலையில் இருக்குது. அப்போ இங்கே விழிப்பு நிலை உடம்பு வந்து கனவுல வரும்போது இருக்காது. ஏன்னா இது வெளியே படுத்துக்கிட்டு இருக்கும். விழிப்பு நிலை உடம்பு வந்து தூங்கும், நல்லா காலை நீட்டி கையை நீட்டி அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கும். இந்த உடம்பு செயல்படவே படாது. ஆனால் கனவுல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு உடம்பு உங்களுக்கு வந்துடும். அந்த உடம்புல தான் நீங்கள் வந்து அங்கே விவகாரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த உடம்புல இருக்கிறத நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் உடம்பு மூலமாகவே இந்த அந்த கனவு உலகத்தை அனுபவமாக்குவீங்க. அப்போ அங்கே ஒரு புலி துரத்துற மாதிரி இருக்குன்னா பயந்துக்கிட்டு ஓடுவீங்க. அப்போ கனவுல வந்து நீங்கள் புலி துரத்துறதை வச்சு பயந்துக்கிட்டு ஓடுறீங்க அப்படின்னா அந்த ஓடுகின்ற உடம்பு என்ன உடம்பு? கனவு உடம்பு. அப்போ நீங்கள் இங்கே தூங்கிட்டு இருக்கிற உடம்பு எழுந்து ஓடுறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம வந்து விழிப்பு நிலையில் இருக்கிற உடம்பு வந்து தூங்கிட்டு தான் இருக்குது, அது எழுந்து ஓடுறது கிடையாது. ஆனால் கனவுல புலி துரத்தும் போது ஒரு உடம்பு ஓடும். ஐயோ என்ன புலி துரத்துது, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறிக்கிட்டு ஒரு உடம்பு ஓடும். அப்போ அந்த உடம்புக்கு பேர் தைஜசன்னு பேர். இங்கே விழிப்பு நிலையில் தூங்கிட்டு இருக்கிற உடம்புக்கு பேர் வந்து விஸ்வன்னு பேர். இதை வந்து சாஸ்திரம் விளக்கம். இப்படி விளக்கம் கொடுத்து என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி மனித உடல் வந்து தூள உடம்புல இருக்கக்கூடிய இந்த உடம்பு ஈடுபடுகின்ற விவகாரங்கள் வந்து எப்படி கனவு விஷயத்துக்குள்ள மாறுபட்டு காணப்படுதுங்கிறத நீ கவனிச்சியா அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அப்ப இங்க இந்த உடம்பு கனவில் செயல்படுவதில்லை. கனவில் நாம் காண்பது வேறு உடம்பு. இப்ப விழிப்பு நிலையில் கால்களை இழந்திருப்பவன் கனவில் கால்களை பெற்றவனாக கூட இருக்கலாம். உண்மைதானே? இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து விழிப்பு நிலையில ஊனமா பிறந்திருக்கிறான். அவன் நொண்டி, அவன் நடக்க முடியாது. அவனுக்கு வந்து ரெண்டு சப்போர்ட் வேணும். ஊனமா இருக்கிறவன் கால் நொண்டிக்கிட்டு நடக்கிறதுக்கு ரெண்டு கட்டை எடுத்து அக்கல்ல வச்சுக்கிட்டு அப்படி உந்தி உந்தி நடப்பான். அவன் வந்து என்ன பண்ணுறான், இரவு இல்லை தூங்க போகிறான். தூங்கும்போது கனவு காண்றான். கனவு காணும்போது புலி துரத்துது. அந்த நொண்டியாக இருக்கிறவனுக்கு வந்து கனவுல புலி துரத்துது. இப்போ அந்த கனவுல அவன் ஓடுவாங்க. கனவுல அவன் என்ன பண்ணுவான், ஐயோ புலி துரத்துது என்னை காப்பாத்துங்க, புலி துரத்துது என்னை காப்பாத்துங்கட்டு கனவுல வந்து அவன் ஓடுவான். ஆனால் விழிப்பு நிலை உடம்புல அவன் ஓட முடியாது. ஏன்? விழிப்பு நிலை உடம்பு அவனுக்கு ஊனம், கால் போயிருக்குது. அவன் கட்டைக்கால் வச்சிருக்கிறான், இல்லை கட்டையை வச்சு தான் நடக்கிறான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்களேன். இப்போ உடம்புல வந்து பாருங்களேன், வெளியிருக்கிற குறைபாடுகள் வந்து கனவு உடம்பை பாதிப்பதில்லை. எனவே கனவு உடம்பை செயல்படுத்துகின்ற கனவு மனிதன் தான் இங்கு ஆன்மா அப்படின்னு சொல்லி பிரஜாபதி போதித்து விட்டார். இப்போ வேதாந்த தத்துவம் தான் இதனை வந்து தைஜசன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம விரிவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை அப்படின்னு மூன்று நிலைகள் இருக்கிறன. இப்போ இந்த மூன்று நிலைகளில் மனிதன் வந்து எத்தனைதான் விஞ்ஞானத்தில் வந்து முன்னேறியவனாக இருந்தாலும், இப்போ நம்ம வந்து 2025 இருக்கிறோம், 21 நூற்றாண்டில் இருக்கிறோம். அப்போ நம்ம இப்படியெல்லாம் மிகப்பெரிய ஒரு அறிவு நிலையை அடைந்தவர்களாக இருந்தாலும் கூட நம்ம கனவு நிலையை வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆழ்ந்த உறக்கத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், உறங்கும் போது ஒரு புத்தி, இந்த நம்முடைய ஞானம் எல்லாம் எங்கேயோ போயிடுதில்ல. அப்போ அது எங்கே போச்சு? தூங்கும்போது நான் யாருன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒருத்தன் வந்து இந்த நாட்டுக்கே ராஜாவாக இருக்கலாம், எப்படி ஏன்னா இருக்கட்டுமே, அவன் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம். ஆனால் அவன் தூங்கும்போது தன்னை ராஜான்னு தெரிஞ்சுக்குவானா, அல்லது நான் பெரிய பதவியில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்குவானா? தெரிஞ்சிக்க முடியாதுல்ல. அப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது விஞ்ஞான அறிவு தேவைப்படுதா? ஒன்றுமே தேவைப்படாது. தேவைப்பட்டாலும் நீங்கள் அங்கே கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்? அது ஒரு சூட்சமமான விஷயமா இருக்கு இல்லையா, நுண்ணிய விஷயம். சூட்சமம் அப்படின்னா ரொம்ப நுண்ணியது. அந்த நுண்ணியமான விஷயத்தை வந்து நீங்கள் வெளியே பொருளை வெளியே உபயோகப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. சயின்ஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகவே இல்லை.
சயின்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகவே இல்லை, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா, அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அது வந்து மிக மிக நுண்ணியது. அது புலன்களாலோ கருவிகளாலோ கருவி கரணங்களாலோ எவ்வளோ பெரிய ஹை ஃப்ரீக்குவன்சி டெக்னாலஜி உங்ககிட்ட வச்சுருந்தாலும் அதை கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ஏன்னா அதை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிற பொருள் நீங்களாகவே இருக்கிறதுனால அதை நீங்கள் பார்க்கவும் முடியாது, அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் முடியாது, அதை வந்து எதை வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதை நான் பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு அன்பர் வந்து என்கிட்ட ஃபோனில் சொல்லும்போது, ஐயா நான் வந்து சென்னையில் இந்த ஆரா செக் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்காரு ஒருத்தர், அவர்கிட்ட போய் நான் என்னுடைய ஆராவை செக் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் என்னுடைய சக்கரங்கள் எல்லாம் வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இப்படியெல்லாம் எனக்கு சக்கரங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிமுலேட் ஆகியிருக்கு. இப்போ நான் வந்து தினசரி யோக வாழ்க்கையில் வாழ்கிறேன், யோக பயிற்சிகள் எல்லாம் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து சக்கரங்கள் வந்து தூண்டப்பட்டு ஒவ்வொரு சக்கரங்களும் அப்படி புத்துணர்வு பெற்று அப்படி அதையே மேல்நிலை பரிமாணத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கா, அது எங்கே வருது, எப்படி ஏறி இருக்கு, அது வந்து மேலே போய் பிரம்மரந்திரத்தை அடைஞ்சிருச்சா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னார், ஒரு மிஷின் வந்திருக்கு, அது தைவான் மலேசியாவிலிருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மிஷின் வந்து 1.5 லட்சம் ரூபா. நீங்கள் அந்த மிஷினில் போய் உக்காந்தீங்கன்னா அது அவர் சில ஒயரெல்லாம் எடுத்து கனெக்ஷன் கொடுத்துருவார், ஸ்கேன் பண்ணுவார், உடனே உங்களுடைய ஆரா வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அப்புறம் உங்களுடைய சக்கரங்கள் வந்து குண்டலினி சக்கரத்தில் வந்து மூலாதாரம் எந்த அளவுக்கு வெளிப்பட்டுருக்கு, அப்புறம் சுவாதிஷ்டானம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு சக்கரங்களும் உங்களுடைய நிறங்களை வச்சு அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு எந்த இடத்துல நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்படி ஒரு ஸ்கேனிங் மிஷின் வந்திருக்கு, அதை நான் செக் பண்ணுறதுக்கு ஒரு செக்கிங்க்கு 1000 ரூபா அப்படி கொடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் என்னுடைய ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தாரு. PDF ஃபார்மேட்டில் வந்திருந்தது அந்த ரிப்போர்ட். அதில் பார்த்த உடனே அவன் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி, இப்போ எப்படி மெடிக்கலில் போய் ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ண உடனே உங்களுக்கு லிவர் இந்த அளவுக்கு இருக்குது, கிட்னி இந்த அளவுக்கு இருக்குங்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட் போட்டு அனுப்புவானுங்க மெடிக்கலில். இப்போ மெடிக்கலில் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து அவன் அனுப்புகிறான்னா அவன் வந்து உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு அனுப்புகிறான். இப்போ நீங்கள் கிட்னி வந்து எந்த அளவுக்கு பல்ஜ் ஆகிருக்கு, அல்லது கிட்னி வந்து எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத வேணால் ஸ்கேன் பண்ணி பார்த்து அதனோட ரிப்போர்ட்டை வந்து மருத்துவ உலகம் அனுப்பலாம். அது நடைமுறையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை, சக்கரங்களை வந்து கண்ணுலையும் பார்க்க முடியாது கருவியிலையும் பார்க்க முடியாது, அதை கண்டுபிடிச்சி ஒரு மிஷினை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்கம்மா, அந்த மிஷினில் வந்து பார்க்குறாங்கம்மா, இதுக்கு வந்து ஒரு பேமெண்ட் வேறு 1000 ரூபா கொடுத்து போய் அந்த ஆராவை செக் பண்ணுறாரு. இதுக்கு ஒரு கூட்டம் அலம் மோதிக்கிட்டு போகுது. இது சென்னையில் ஒரு பெரிய பிஸ்னஸாக நடந்துகிட்டு இருக்கு, இது பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. எனக்கு இப்போ தான் சொன்னார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்புறம் உடனே சொல்லும்போது நான் சிரிச்சிட்டேன். என்னங்க ஐயா இப்படி எல்லாம் கூட மூடர்களாக இருப்பாங்களா, இதெல்லாம் படிச்சிருந்து என்னங்கய்யா பிரயோஜனம், வாழ்க்கைன்றது எவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம இந்த உலகத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆன்மாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நுண்ணிய விஷயம், கண்ணால் பார்க்க முடியாது, காதுகளால் கேட்க முடியாது, புலன்களால் அறிய முடியாது, மனதினால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உயர்பரிமான ஒரு அறிவை வந்து அனுபவம் ஆக்குறதுங்கிறது நானே நமக்குள்ளே உணர்ற ஒரு உள் விஷயமா இருக்கிறத போய் வெளியே எப்படிங்கய்யா மிஷினில் பார்ப்பீங்க. அவன் ஆராவை காட்டுறான்ட்டு, அவன் ஆரா வந்து இவ்வளோ டெவலப் ஆயிருக்கு அவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு வேற சொல்கிறான்ட்டு நீங்கள் இதெல்லாம் போய் பார்க்குறீங்கன்னா என்னத்தை சொல்கிறதுங்க ஐயா, நீங்களாம் படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் திட்டினேன். ஏன்னா உண்மை அதுதானே, ஏன்னா இப்படி இருக்குது, இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் சென்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, இதை வச்சு அவன் நினச்சி பாருங்களேன், ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, 10 பேர் வந்தால் 10000 ரூபா, 100 பேர் வந்தால் 1 லட்சம் ரூபா. அப்போ அவன் ஏன் மல்டி மில்லியனர் ஆக மாட்டான், அவன் வெளிநாட்டுக்கே வந்து ஃப்ளைட்டில் தான் போகிறானாமா, அந்த ஆள் வந்து அடிக்கடி ஃப்ளைட்டில் போவானாமா, மலேசியா சிங்கப்பூர் போவானாமா, அப்புறம் அங்கேருந்து வருவானாமா, வரும்போது ஒரு மிஷினோடு வருவானாமா, அடுத்த ஆளுக்கு மிஷினை சேல்ஸ் பண்ணுவானாமா, அதை இன்னொருத்த எடுத்து அவன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் யாருன்னா இந்த மாதிரி சக்கர ஆள் ஆர்வம் இருக்கிற ஆளுங்க. அதாவது இப்போது ஆன்மீகத்தில் வெறி பிடிச்சி திரியிறாங்கல்ல, நான் வந்து சக்கரத்தை தூண்டி மேலே போய் சகசிரஹாரத்தை ஓப்பன் பண்ணி அப்படியே நான் பிரம்மரந்திரத்தை திறந்து அடுத்த நிமிஷம் அப்படியே பரமனோட 2.5 கலந்து விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவங்களுக்காக இவங்களை வச்சு ஒரு டார்கெட் பண்ணி ஒரு கூட்டம் சம்பாதிக்குது பார்த்தீங்களா, இதுதான் இங்கே வந்து கமர்சியல். அதாவது ஆன்மீகம்ங்கிறது எப்படியெல்லாம் மக்களை மூடர்களை பயன்படுத்தி முட்டாள்களை பயன்படுத்தி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறவன் ஒரு வகையில் புத்திசாலின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவன் வந்து இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறான் பாருங்க, அவனை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா மூடர்கள் இருக்கிற வரைக்கும் புத்திசாலிகள் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது இப்படியெல்லாம் ஒரு ஆறாவை கண்டுபிடிக்கிறேன், சக்கரத்தினுடைய வலிமையை கண்டுபிடிக்கிறேங்கிறதுக்காக ஒரு மிஷினு, அந்த மிஷினுக்கு வேறு ஸ்கேனிங்கு, அந்த ஸ்கேனிங்க்கு வேறு 1000 ரூபா இன்கம்மு. அப்போ ஒரு நாளைக்கு 10 பேர் வந்தால் கூட 10000 ரூபா ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போதுமே, 1 லட்சம் ரூபா போட்டு மிஷினை வாங்கிட்டால் போதுமே. அப்படியே காசு மேலே காசு அப்படியே வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும்ல, கமல்ஹாசன் பாட்டில் வர்ற மாதிரி காசு மேலே காசு வந்து அப்படின்ட்டு, அது மாதிரி அருமையாக காசு வந்துக்கிட்டு இருக்கும். நல்ல தொழில் அதெல்லாம். அப்போ இப்படி தான் ஆன்மீகத்தை வச்சு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. இப்போ இங்கே நாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீ தான் ஆன்மா அப்படின்னா எவன் வருவான், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறான். ஏன்னா இப்படி தான் இன்றைக்கெல்லாம் இருக்குது பாடத்திட்டமெல்லாம். அப்போ இங்கே அதை தான் பிரம்மா சொல்கிறார். அதாவது இங்கே வந்து உயரிய விஷயத்தை நம்ம நோக்கி பயணம் பண்ணும்போது அது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுங்க. அப்போ அதுக்கு ஒரு தனி பரிமாணத்துக்குள்ளே நம்ம போகணும். அதாவது மனம் வந்து இதை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு விரிவு நிலையை அடையும் போது தான் நீங்கள் நான் என்ன சொல்ல வரேங்கிறதே உள்வாங்கிக்க முடியும். அப்போ இதுக்கு பக்குவம் தேவைப்படுது இல்லையா? இதுக்கு வந்து நீங்கள் உடனே ஒரே நாளில் வந்து எங்கள் ஆத்மாவை காட்டி கொடுங்கன்னா எப்படி காட்டி கொடுக்க முடியும்? அப்போ இங்கே நம்ம இந்த சாஸ்திரங்களை கவனித்து பார்க்கும்போது என்ன சொல்ல வருது சாஸ்திரம்? 32 ஆண்டுகள் காத்திருந்த விரோச்சனனும் இந்திரனுமே வந்து 32 வருடங்கள் கழித்து கூட ஆன்மாவை தெரிந்து கொள்ள முடியவில்லைங்கிறத நம்ம இந்த சாஸ்திரத்தில் பார்க்குறோம். அப்போ மீண்டும் கொஞ்சம் விவேகத்தினால விழித்து கொண்ட இந்திரன் வந்து பிரம்மாவிடத்தை வந்து மீண்டும் அணுகி, எனக்கு இந்த பௌதிக உடல் எப்படி ஆன்மாவாக இருக்க முடியும், இது அழியக்கூடிய உடல் அல்லவா, ஆகவே எனக்கு இது இன்னும் தெளிவாக விளக்குங்கள் என்று கேட்ட பிறகுதான் இந்திரன் கிட்ட என்ன சொல்றாரு, பிரம்மாஜி அப்படியாப்பா நான் உனக்கு சொல்றேன், ஆனா இன்னொரு 32 வருஷம் நீ காத்துக்கிட்டு இருக்கணுங்கிறார் பாருங்க. அப்போ இங்கிருந்து நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த அத்தியாத்ம ஞானம் என்பது ஏதோ ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு 10 நாள் வந்து கற்றுக்கிட்டு போகிற விஷயம் கிடையாது. இது வந்து மைண்டை லிஃப்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஆகணும். அப்போ வந்து மனசு நல்லா பக்குவமாகணும், எங்கெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோங்கிறது புரியணும், நம்முடைய அஜ்ஞானங்கள் எல்லாம் விலகணும், நம்ம அந்த அறிவாக பிரகாசிக்கணும். அப்போ அதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, அது நம்ம தொடர் பயணத்தினால தான் சாத்தியம் அப்படிங்கிறது இங்கே மகான்கள் சுட்டி காட்டுறது தான். இங்கே கனவு நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக பிரம்மாஜி இங்கே பேசும்போது, கனவுல இருக்கிற உடம்பு வேறப்பா, விழிப்பு நிலை இருக்கிற உடம்பு வேறப்பா, விழிப்பு நிலை இருக்கிற உடம்புக்கு பேர் விஸ்வன், கனவு நிலையில் இருக்கிற உடம்புக்கு பேர் தைஜசன். அப்போ கனவுல இருக்கிற ஒருத்தன் வந்து புலி துரத்தும் போது ஓடலாம், ஆனால் விழிப்பு நிலையில் இருக்கிறவன் மொண்டியா கூட இருக்கலாம், நொண்டியா கூட இருக்கலாம். அப்போ விழிப்பு நிலையில் நொண்டியா இருக்கிறவன் ஓட முடியாது, ஆனால் கனவு நிலையில் அவன் கனவு காணும்போது ஓடுவான். அப்போ இங்கே இரண்டும் வேறு வேறு உடல்கள் அப்படிங்கிற நீ புரிஞ்சிக்கும் போது அந்த கனவு உடல் தான்ப்பா ஆத்மா அப்படின்னு சொல்லி இந்திரன்கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ இந்திரனுக்கு ஒரு குழப்பம்தான், ஏன்னா இப்போ அவர் சொல்றத பார்க்கும்போது இந்த பரு உடல் அழியக்கூடிய உடலா இருக்குது ஓகே, ஆனால் கனவு உடல் வந்து எப்படின்னு தெரியல, சரி பார்ப்போம். அப்போ ஏதோ குரு சொன்னார்னா ஏதோ வித்தியாசம் இல்லாமல் சொல்ல மாட்டார், ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார், கரெக்டாக தான் சொல்லுவார்னு நினச்சிக்கிட்ட அவன் என்ன பண்ணுறான், அப்படியே கனவு நிலையை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போகிறான். பிரஜாபதி கூறுறத கவனிக்கிறான். இப்போ பிரஜாபதி என்ன சொல்றார் அப்படின்னா, யார் மகிழ்ச்சியுடன் கனவில் உலாவுகிறானோ அவனே ஆன்மா, அவன் மரணமற்றவன், பயமற்றவன், அவனே இறைவன். இதை கேட்ட இந்திரன் திருப்தியுடன் இருப்பிடம் திரும்பினான். அப்போ என்ன பண்ணிட்டான், சரி குரு ஏதோ சொல்றாரு, கனவுல இருக்கிற விஷயம் தானே ஆன்மாங்கிறாரு, அப்போ ஒரு சமயம் கனவுல இருக்கிற அந்த சூட்சம சரீரம் தான் ஆன்மா போல் இருக்கு, அப்போ இந்த பரு உடல் ஆன்மா இல்லைங்கிறது நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோம், அப்போ அப்படி கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் போகிறான். அவனுடைய இருப்பிடம் போகிறதுக்குள்ளே அவனுக்கு ஒரு டவுட் வந்துடுது. அப்போ அவன் தேவர்களுடைய உலகாங்க இருப்பிடத்தை அடையும் முன்பே ஒரு பிரச்சனையை இந்திரன் எதிர்கொள்ள நேர்ந்தது. இப்போ அவன் என்ன பிரச்சனை எதிர்கொள்கிறான் அப்படின்னா, இப்போ உடம்பு பார்வையற்றதாக இருந்தால் கனவு உடம்பு பார்வையற்றதாக இருப்பதில்லை, அப்போ தூள உடம்பு ஊனமுற்றதாக இருந்தால் கனவு உடம்பும் ஊனமற்றதாக இருப்பதில்லை, அப்போ தூள உடம்பின் குறைபாடுகள் கனவு உடம்பில் காணப்படுவதில்லை, அப்போ தூள உடம்பை வெட்டினால் கனவு உடம்பு வெட்டப்படுவதில்லை, தூள உடம்பின் கால் ஊனமானால் கனவு உடம்பின் கால் ஊனமாவதில்லை, ஆனால் கனவில் அதை கொன்றது போல யாரோ துரத்துவது போல துன்பப்படுவது போல காண்கிறோம், கனவில் அந்த உடம்பு அழுவதை கூட காண்கிறோம். இத்தகைய கருத்தில் நான் எந்த சிறப்பையும் காணவில்லை என்று இந்திரன் சிந்திக்க ஆரம்பித்தான் என்று இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த பாடலில் இந்த செயலில். அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ கனவு நிலையில் இருக்கக்கூடியதான் ஆன்மான்ட்டாரா, கனவு உடம்பு தான் ஆன்மான்ட்டாரா? இப்போ கனவு உடம்புல வந்து புலி துரத்துற மாதிரி ஒருத்தன் கனவு காண்றான், அப்போ உடனே அந்த புலி அவனை வந்து கடிக்குது, அவன் கத்துறான், ஐயோ புலி கடிக்குது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறான், புலி வந்து வாயே வச்சிடுச்சு, அவன் ஒரு சதையே வந்து வாய் வச்சு கடிச்சிடுச்சு, கதறிக்கிட்டு அவன் அப்படியே எழுந்திருக்கிறான், பார்த்தா விழிச்சுக்கிட்டான், விழிச்ச பிறகு பார்த்தா எழுந்துக்கிட்டு இருக்கிறான், ஒரு காயமும் இல்லை, நல்லா இருக்கிறான். அப்பாடா நல்ல வேலை கனவு, இது வந்து உண்மையாக இருந்திருந்தா இந்நேரம் என்னுடைய சதையை வந்து பாதி எடுத்துகிட்டு போயிருக்கும் அந்த புலி, அப்போ இது வந்து கனவு தானே, அப்பாடா தப்பிச்சேன் அப்படிங்கிறான் இல்லையா. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, கனவு உடல் அழியும் போது விழிப்பு உடல் அழிவதில்லை, விழிப்பு உடல் ஊனமாக இருக்கும்போது கனவு உடல் ஊனமாக இருப்பதில்லை. அப்போ இரண்டும் வேறு வேறு உடல்கள். அப்போ இரண்டும் வேறு வேறு உடல்களில் இப்போ இந்த மாற்றங்கள் வந்து சூட்சம சரீரத்தில் ஒரு விதமாக இருக்குது, ஸ்தூல சரீரத்தில் ஒரு விதமாக இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்ம இந்த ஸ்தூல சரீரம் வந்து அழியக்கூடியதாக இருக்கிறதுனால இது ஆன்மாவாக இருக்க முடியாது. ஆனால் சூட்சம சரீரமும் அழியுது. ஏன்னா அதுவும் கனவுல இந்த மாதிரி பாதிக்கப்படுது, பயப்படுது, அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையை உட்படுத்திக்குது. அப்போ இது ஒரு சிந்தனைக்குரிய விஷயமாக இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுறான், இந்திரன் அப்படியே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்குறான். அப்போ இங்கே ஒரு கால் ஊனமுற்ற மனிதனை பார்க்கும்போது கனவில் வருகின்றவன் காவலோடு ஓடுறான். அப்போ கனவின் தன்மையில் இது சாத்தியம்தான். ஆனால் கனவில் வரும் அந்த மனிதனை வந்து யாரோ கொன்று விடுவதாகவே நம் கனவு கண்ணால் கூட உண்மையில் அந்த உடல் கொல்லப்படுவதில்லை. ஏன்னா அவன் கனவு தெளிந்து எழுந்த உடனே நல்லாவே இருக்கிறான். அப்போ இங்கே இன்னொன்று, கனவில் வருகின்ற இந்த உடலும் இப்போ இந்த உடலும் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது ஆன்மாவாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இங்கே வந்து கனவுல கூட ஒருத்தன் கொலை பண்ணி கொல்லப்படுகிறான், புலி வந்து கடிச்சு கொண்டுடுது, அப்போ இறந்து போகிறான், அப்போ எப்படி இது ஆன்மாவாக இருக்க முடியும் என்று திருப்பி என்ன பண்ணுறான், இந்திரன் வந்து மீண்டும் திரும்பி வருகிறான். யார்கிட்ட? அதே பிரஜாபதியாகிய பிரம்மா கிட்ட. அப்போ வந்து சொல்கிறான், ஆன்மாவை பற்றி தான் கொண்டிருந்த கருத்து சரியல்ல என்பதை உணர்ந்த இந்திரன் சமித்துடன் மீண்டும் பிரஜாபதியிடம் திரும்பி வந்தான். அவனை கண்ட பிரஜாபதி அவனிடம், இந்திரா, திருப்தியுற்ற மனதினாய் நீ உன் இருப்பிடத்திற்கு திரும்பினாயே, இப்போது எதை விரும்பி மீண்டும் வந்துள்ளாய் என்று கேட்டார். அதற்கு இந்திரன், ஐயனே, தூள உடம்பை வெட்டினால் கனவு உடம்பு வெட்டப்படுவதில்லை, தூள உடம்பு ஊனமானால் கனவு உடம்பு ஊனமாவதில்லை, ஆனாலும் கனவில் அதை யாராவது கொன்றது போல காணப்படும் போது, துன்பப்படும்போது போல காணப்படும் போது, ஆனால் நனவு உலகில் வந்து அந்த உடம்பு கொல்லப்படுவதில்லையே, அந்த உடல் அழியப்படுவதில்லையே, அப்போ இத்தகைய கருத்தில் நான் எந்த சிறப்பையும் காணவில்லை என்று பதிலளித்தான். அப்போ இந்திரனின் இந்த நிலைமையை புரிந்து கொண்ட பிரஜாபதி அவனிடத்திலே, இந்திரா, நீ கூறியது உண்மைதான், நீ ஆன்மாவை பற்றி இன்னும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை, ஆகவே மீண்டும் உனக்கு நான் அதனை விளக்குகிறேன், ஆனால் நீ இன்னும் ஒரு 32 வருடங்கள் இங்கே தங்க வேண்டும் என்றார். இதனை ஏற்றுக்கொண்ட இந்திரன் மீண்டும் 32 வருடங்கள் பிரஜாபதியுடன் தங்கினான் என்பதாக இந்த 10ஆம் பகுதி நிறைவு பெறுகிறது. அப்போ நாம் இங்கே சாந்தோக்கி உபநிஷத்தில் பாருங்களேன், ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது குருகுலத்தில். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 32 ஆண்டுகள் எடுத்த பிறகு இந்த பருவுடல் தான் ஆன்மான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டான். அடுத்து ஒரு 32 ஆண்டுகள் காத்திருந்த பிறகு அந்த சூட்சம உடல் தான் ஆன்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் வந்து அதில் சந்தேகம் வந்துடுச்சு, பருவுடலும் அழிஞ்சிடும், கனவு உடலும் அழிஞ்சிடும், அப்போ இது ரெண்டுமே ஆன்மாவாக இருக்க முடியாது, அப்போ எனக்கு உண்மையான ஆன்மாவை காட்டி கொடுங்கும்போது இன்னும் ஒரு 32 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று பிரம்மாஜி சொல்றதை பார்க்கும்போது, அப்போ இதுக்கு எவ்வளவு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால்தான் நம்ம ஆன்மாவை அனுபவமாக்க முடியும் அப்படிங்கிறது இந்த பாடம் வந்து ஆழமாக அறிவுறுத்துது. அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஒருத்தன் வந்து 12 வருஷம் போய் நான் வேறு கடவுள் வேறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குருகுலத்தில் பயிற்சி எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவன் 12 வருஷம் இருந்தாலும் சரி, 50 வருஷம் இருந்தாலும் சரி, அதனால கால விரயம் தான் ஆகும். ஆனால் உண்மையாக நான் தான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் எவ்வளவு வருடங்கள் ஈடுபாடோடு இயங்குறானோ அப்போ தான் அவன் வந்து அந்த நிலையை அடைய முடியும். அது எப்படி? அவரவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி, புரிந்து கொள்ளுகின்ற தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு சிலர் சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க, ஒரு சிலர் காலதாமதம் எடுத்துக்குவாங்க, ஒரு சிலருக்கு பிறவிகள் கூட தேவைப்படலாம். ஏன்னா இந்த பிறவிலேயே முடிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க இவ்வளோ தூரம் படிப்பாங்க, ஆனாலும் ஆன்மாவை அனுபவமாக்க முடியாமல் உடம்பு விட்டுருவாங்க, அதை அடுத்த பிறவி எடுத்து வந்து மீண்டும் அதுலேயே பயணம் பண்ணுவாங்க. அப்போ இப்படி தான் இந்த வாழ்க்கை வந்து ஒரு சுழற்சியில் இருக்குங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இங்கே 3ஆம் படி வந்து அடுத்தது தூக்க நிலை பற்றி பேசுது சாஸ்திரம். அதாவது 3 நிலை, விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலையை பற்றி இவ்வளோ ஆழமாக பேசிக்கிட்டு இருக்கு. அடுத்த வகுப்பில் இதை பார்க்கலாம். அப்போ நேரம் கருதி நான் இன்றைக்கு இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.